சாதாரண தான், அவர் பெரிய ஆலமரம் சார். நான் உத்தர கேட்டேன், ஐயா என்ன வையறீரா என்ன துதிக்கிறீரான்னு கேட்டேன். ஏன்னு சொன்னா ஆலமரம்னா ரொம்ப பெரிய மரம், அதுக்குள்ள 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். பெரிய மரமா இருக்கவே ஏனால் நிழலை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும், உட்காரலாம், எல்லாருக்கும் வசதியை கொடுக்கறது. இது துதிக்கிறதா இருந்தா. ஆனா வையறதா ஆலமரம்னு வச்சா என்ன தெரியுமா, நான் ஆலமரத்துக்கு கீழே இன்னும் எந்த மரமும் முளைக்காது, முளைக்கிற முளைக்காது. அதனால இவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம். இன்னொருத்தர வளர விட மாட்டாருங்கிற அபிப்பிராயத்துல ஆலமரம்னு சொல்லும். கிளாஸுக்கு வந்தாதான் தானே புரியுங்கிறீங்களா? ஏன்னா சில சமயத்துல நம்ம நம்மள நம்ம ஸ்தோத்திரம் பண்றா போல பண்ணுவான், ஆனா உள்ளூர இடக்க பேசுவார். அது பெரிய ஆலமரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாம் தங்கிட்ட இருக்கு, ஒருத்தருக்கு 1 பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டார், ஒருத்தருக்கும் வழி காட்ட மாட்டார் அப்படிங்கிற இடத்துலயும் ஆலமரம்னு சொன்னது வழக்கம் உண்டு. ஆனா வஸ்துதா இங்க ஆலமரம்னு சொல்றதுக்கு பகவான் ஏன் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆலமரம் ஒண்ணுதான், அது வந்து வேறு கீழே மட்டும் இல்ல, அதான வேறு மேலிருந்து வரும் அந்த ஆலமரத்துக்கு விழுதுகள். அது என்ன ஆச்சுன்னா, அது இன்னொரு மரமாகும், அது இன்னொரு மரமாகும். அதே மாதிரிதான் ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர் என்னிடத்திலிருந்து வரக்கூடியதான சிஷ்யால் என் மாதிரியே தனித்தனி ஆயிடுவார். தனக்கு சமானமான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறாருங்கிற அபிப்பிராயத்துக்காக அப்படிப்பட்டதான ஆலமரத்தை கீழே உட்கார்ந்துருவார். ஏன் சார் இங்கே உட்கார்ந்து சில கணபதியும் பார்த்தீங்களா ஆலமத்தரணியர் பிள்ளையார் அப்படின்னு சொல்வார். காரணம் இதுதான், ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு மேல வேப மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த காத்து பட்டாலே சரீரத்தில் இருக்கக்கூடியதான சில வியாதிகள்லாம் போயிடும். எந்த வியாதிகள்? மனசு சரியா இல்லாம இருக்கக்கூடியதான வியாதிகள், பிரெயின் டெவலப்மெண்ட், அவைகள்லாம் போறதுக்குன்னு சிலது சொல்லியிருக்க தந்திர சாஸ்திரங்கள். அது இருக்கட்டும். இப்ப விவகாரம் என்னாச்சுன்னா, இவர் ஆலமரத்தரில் உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்டு இவாளுக்கு உபதேசம் பண்ணணும்னு நினைச்சார். அப்படி கிம் உபதேஷ்டவ்யம், என்ன உபதேசம் பண்றது அப்படின்னு யோஜனை பண்ற. உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும், இவாளுக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா ஆத்மாராமாளா இருக்கா. அவளே துதித்துக்கொண்டு என்ன எதற்க உட்காரணம்ங்கிற அபிப்பிராயத்துக்காக என்ன வழிபட்டாளே தவிர, அவளுக்கு அறிய வேண்டியது ஒன்றும் கிடையாது. வேதங்களோ உபனிஷத்துகளோ இதிகாசங்களோ புராணங்களோ எல்லாமே அறிந்தவர்கள், சனகாதிகள். ஆகையால் அவளுக்கு தனியாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம சொல்லணும்னா அவ வழியாக உலகத்துக்கு சொல்லணும். அர்ஜுனனுக்கு பகவான் கீதையை உபதேசம் பண்ணினார், அர்ஜுனனுக்கு மட்டுமா, நமக்கு உலகத்துக்கு சாதாரண மனுஷியாளுக்கு உபதேசம் பண்ணினார். தர்மபுத்திரருக்கு பீஷ்மாச்சாரியர் பகவன் நாமாவை சொன்னார். எதற்காக? தர்மபுத்திரர் மனசுக்கு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார். அவருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய கவலையும் போகணும், மனசு நிறைவு பெறணும் என்பதற்காகத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னார். வியாசாச்சாரியால் அது நமக்கு எடுத்து கொடுத்திருக்கார். அதே மாதிரியே இவர் பார்த்தாரா உபதேசம் பண்ணணும், எதை பத்தி பேசுறது சப்ஜெக்ட் அவருக்கு இன்னும் டிசைட் ஆகல. ஏன் சார் மௌனமா இருக்கார் தட்சிணாமூர்த்தின்னர், எதை பத்தி பேசணும்னு அவருக்கு தீர்மானம் ஆகலன்ட்டார். ஒரு கவி சொன்னார், நான் எதையும் புதுசா சொல்லல, எல்லாம் ஆச்சாரியால் சொன்னதான். அவர் என்ன சொல்றார் அப்படி யோஜனை பண்றாரா, எதை பத்தி பேசுவோம் அப்படி, உலகத்தை பத்தி பேசுவோம்னு ஆரம்பிச்சா இங்க இருக்கிறவ எனக்கு பாடம் சொல்வா, நான் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். விவகாரம் முழுக்க யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாக்ரதிதம் யமி அப்படின்னு உலகத்துல என்னென்ன விஷயம் அதை பத்தி சொல்றதுன்னு சொன்னா, உலகத்துல இருக்கிறவா ரொம்ப கட்டிக்காரன், எந்த குதிரை என்ன வேகமா ஓடும் அது பகவானுக்கே இவாதான் சொல்லித்தர. அதே மாதிரி பாருங்க ஷேரு, அந்த ஷேரு மட்டுமல்ல மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ், என்னமோ புதுச்சு புதுச்சா இவன் கண்டுபிடிச்சுட்டே இருக்கான், அதையும் பத்தி விளையாடிட்டே இருக்கா விவகாரங்கள். இதெல்லாம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கட்டும், சாதாரணமா யாருன்னு ஐஐடியில ஃபர்ஸ்டா படிச்சவன் அங்கே போறான், இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனுக்கு இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டா விவகாரம் என்னன்னா ஷேர் மார்க்கெட்ல போய், ஏன்னா அங்க நிறைய காசு வருது யோஜனை பண்ணிருக்காரு. ஸோ லோகத்து இருக்கக்கூடியதான விஷயங்களை நாம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை ஜனங்களுக்கு, அவளுக்கே தெரியும். ஏன் அவளுக்கு தெரியும் தெரியுமோன்னு, அவளுடைய மனசுல பணத்தாசை இருக்கு. பணத்தாசை எனக்கூடியதான பிசாசு புடிஞ்சிருக்கு, எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு அதிகமான காசு சம்பாதிக்கணும் என்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு தானே கஷ்டப்பட்டு அதை அறிஞ்சிருக்கான். ஆகையால் நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. சரி, இந்த உலகத்தை பத்தியே வேண்டாம் சார், பிரம்மத்தை பத்தி பேசுவோம். அதாவது நம்ம சொல்லாமன்னார், அதை பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அனுபவிக்கலாமே தவிர பேச முடியாது. இப்ப விவகாரம் என்னடா இப்படியும் நினைச்சுட்டு மௌனமா இருந்துட்டாராம். அதனாலதான் மௌன வியாக்கியா பிரகடித பரம் பிரம்ம தத்துவம் யுவானம். ஏன் மௌன வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் பேசிக் கொண்டிருக்க? சாண்டவராய சுவாமிகள் சொல்றா, தூங்காமல் தூங்குவது என்னிடமோ, தூங்காமல் தூங்குறது. அதே மேல இங்க எப்படின்னா, பேசாமல் பேசிக் கொண்டிருக்க. தி சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ்னா அது ரொம்ப கஷ்டம். வெறும்னு அசையாம ஒரு சத்தமும் இல்லாம இருந்தா பாருங்க, அப்ப ஒரு சின்ன சத்தமா இருந்தாலும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அந்த சப்தமானது அந்த மௌனமா இருந்து பழகணும். நீங்க ஆத்துல இருந்த போதிலும் பேசாமல் இருந்து பாருங்க. அந்த பேசாமல் இருக்கதான் மனசுல எண்ணங்களும் உதிக்காமல் இருக்கணும். அதுதான் நிஜமான சைலன்ஸ். ஏதோ நம்ம வாயாம வாயில பேசாம இருந்தா மனசுல எத்தனையோ கவலைகளா, அது வரலையே, இது வரலையே, இது ஆகலையே, இது என்னாச்சோ, அவ இப்படி இருக்காளோ, இவ இப்படி இருக்க, இப்படி இல்ல மனசுல கவலைப்பட்டது, அது சைலன்ஸ் இல்ல. ஒரு எண்ணமும் மனசுல வரப்பட, அப்படி இருக்க கத்தன்றால் அதுதான் நிஜமான மௌனம். மௌனம்னு சொன்னா என்ன அர்த்தம், முனியினுடைய பாவம் மௌனம். முனிவர் எப்படி இருக்கார், புலன்களை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி இருக்க, கண்ணுகள் எதையும் பார்க்கல, காதுகள் எதையும் கேட்கல, ஒரு புலனும் ஒரு வேலையும் செய்யல, மனசும் தன் செயலை பண்ணலை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரபுரம் இருக்கே, அதான் மௌனம். அந்த மௌனத்தினாலேயே வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். என்னமா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார், ஐயா உலகதாசங்கள் இத்தனை வித்தியாசங்கள் இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கல, இத்தனையும் எங்கே வந்து நிக்கிறது, இந்த ஆத்மாவில வந்து நிக்கிறது. ஆத்துல காலம் எழுந்ததுமே காஃபி மேக்கர் இருக்கு, ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாமும் இருக்கு, கரண்ட் இல்லைன்னா இத்தனையும் இருந்து பொம்மையா இருக்குது. அது உபயோகப்படாது, வெளியிலையும் போட முடியாது, எனக்கோ கரண்ட் வரும். ஆனா என்ன வராத பதியா அது உபயோகப்படுத்த முடியாது. அப்படின்னா ஆயிடுத்து. அப்ப விவகாரம் என்ன, இத்தனையும் இருந்து அந்த சக்தி இல்லாத போனால் எப்படி பிரயோஜனம் இல்லையோ, அதே விதமாகத்தான் நமக்கு அப்பாற்பட்டதாக ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியினால்தான் எல்லாம் இயங்கிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க. அது எப்படி இருக்க, மௌனம். ஒரு நாளைக்கு ஏழு எட்டு வெள்ளக்காரால் வந்தா பகவான் ரமண மகர்ஷி கிட்ட. அவ வந்து என்ன பண்ணினா, பகவான் கிட்ட சொல்லி கொடுத்த, எப்படின்னு எங்களுக்கு சைலன்ஸ பத்தி பேசணும். நீங்க சைலன்ஸ்னா எப்படி, அதனால பிரயோஜனம் என்ன, எப்படி சைலண்டா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட சரிட்ட உட்கார்ந்துருக்கார். ஒரு எட்டு மணிக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டாச்சு, வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் சாதாரணமா காலம் நேற்று சாஞ்சுன்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். இவ சொல்ல போறார், சொல்ல போறார், சொல்ல போறாரு பார்த்துட்டே இருக்கார். காலமே ஒரு மூன்றரை மணி ஆயிடுத்து, எழுந்து போயிட்டே இருக்காரு. விவகாரம் இருக்கு என்ன சுவாமி, நாங்க சொல்லணும்னு சொல்லிருக்கோம், இந்த நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க சொல்ல போறேன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம், அப்படியே இருக்கிறத சொல்லலையே. நேர் இந்நேரம் நீங்க இருந்ததுக்கு தான் சைலன்ஸ் பேருன்ட்டார். இந்நேரம் எதிர்பார்த்துட்டு எப்ப வருமோ வார்த்தை, எப்ப வருமோ வார்த்தைன்னு வந்துட்டு இருக்கல, இதை தவிர வேற என்ன இருக்க. ஆகியால் உங்க மனசானது வேறெங்கும் அலையாமல் ஒரு இடத்துல ஒரு முனையா இருந்தது இருக்க, இதுதான் சைலன்ஸ் இருக்கு. ஓ சைலன்ஸ பத்தி பேச முடியாது இது. அதே விதமாக அந்த உள்ளூர இருக்கக்கூடியதா இருந்த சாஸ்வதமான அபாதமான ஒரு மௌனம் ஆத்ம தத்துவம் இருக்கே, இதத்தான் உபநிடதம் அந்யாவாசோ விமுஞ்சதா அமிர்தேது. அனாவசியமாக புலனை உபயோகப்படுத்தாதீங்க, கூடிய மட்டும் அதை சேர்த்து ஒரு இடத்துல நின்னுங்க, உங்க மனசை ஒரு இடத்துல நிறுத்தி வைங்கோ. அது எங்கேயாவது இருக்கா, ஓங்காரத்துல இருக்கலாம், உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்துல இருக்கலாம், முருகன் இடத்துல இருக்கலாம், அவருடைய வேல்ல இருக்கலாம், எது இருந்தாலும் சரி. ஆனா ஒரு இடத்துல நிக்க வச்சுக்கலையானால் உங்களுக்கு ஆனந்தம் தானா தெரியும் அப்படிங்கறத வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரு. மௌன வியாக்கியா பிரகடித பரம் பிரம்ம தத்துவம் யுவானம், பிரகடித பரபிரம்ம தத்துவம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மௌனமா தான் இருக்கார். ஆனா எல்லோருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கார், பரபிரம்ம தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காராம். பரபிரம்ம தத்துவம், பிரம்ம தத்துவம், எல்லாத்தையும் உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை என்னமா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, கையில சின்முத்திரைய வச்சுட்டு இருக்க. சின்முத்திரை என்னன்னா, இப்படி இந்த ஆள்காட்டை வரலையும் இந்த கட்டவரலையும் ரெண்டு ஒன்னா சேர்த்து மூணு வரல விளக்கு. இந்த சின்முத்திரான்னு பேருக்கு சித்துனா சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்தை சொல்லக்கூடியதான முதிரை. சாதாரணமாக இந்த விரல் என்ன பண்றது, ஆள்காட்டி விரல், இது நீ நீ நீனு எல்லாரையும் சொல்ற, எல்லாரையும் நீனு கூட்டுப்படு. அதே போலயே இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்ட விரல், இது நம்மளா சொல்றது. நம்மள எப்படி சொல்றதுங்கிறல, அங்கொட்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா தூமகா, அங்கொட்ட மாத்திர புருஷா. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இதயத்தினுடைய சைஸ் என்ன, அவாவாளுடைய கட்டவர் அளவுக்கு தான் இதயத்தினுடைய சைஸ். அந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான, அந்த உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசம் ஸ்பேஸ் இருக்கே, அதான் நீங்க. இப்ப கரண்ட்டுன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு, அதுதான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே அர்ஜுன தேட்டதி. அந்த ஸ்வரூபம் நீங்க, எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம். சோ தத்துன்னு எதை சொல்றேனோ அது இந்த கட்டவிரல், தொம்முன்னு எதை சொல்றீங்களோ அதை நீங்க எல்லாரையும் நீ நீன்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல தொம்முன்னு பேர். இந்த தத்துவம் தொம்மும் ஒன்னா சேர்றது இந்த ரெண்டு, தத்துவம் தொம்மும் சேர்ந்தா இந்த முதிரையானது ஏற்படுறது. சோ அந்த பிரம்மமானது நான் நான் எஞ்சான் உடம்புக்குள்ள நீ இருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்காயே, எஞ்சான் உடம்புல மட்டும் இல்ல எங்கும் வியாபித்துக் கொண்டிருக்காய் அப்படின்னு சொல்றதுக்கு தொம்பதார்த்தத்தோட தத்பதார்த்தமானது சேர்ந்தது. அப்ப என்ன, பராகந்தா வடிவமா எடுத்து ஜீவனுடைய ஒரு கட்டுப்பாட்டை எல்லாரையும் வெளிநோக்கி எல்லாரையும் காண்பித்துக் கொண்டிருக்கான் அல்லவா, நீ நீனு எல்லாரையும் காமிச்சு கொண்டிருக்கானே, அது உள்ள அடங்கித்துன்னா பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்துன்னா இவனுக்கு இருக்கக்கூடியதான மும்மலங்களும் போயாச்சு. மும்மலங்கள் ஆணவமலம் காய்கமலம் கார்மணமலம் எனக்கூடியதான மும்மலங்களும் போயிடுத்து, ஏன் பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்துட்டான். சோ இப்ப ஒரு மனுஷன் இந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட ஒன்னா சேரணும் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை காமிச்ச, அப்பதான் இவன் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கலாம் என்கிறதையும் சொன்னார். நன்னா இருக்கு. ஆனா இந்த மூணவர்ல ஏன் சார் மேல நீட்டிட்டு இருக்கான்? அதுவாப்பா, உலகம் எல்லாம் எப்படி இருக்கு, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு முக்குணங்களோட இருக்கு. இந்த மூணு குணங்களையும் தாண்டி யாரு போறானோ அவன்தான் குணாதீதன். சோ குணாதீதனா இருக்கணுமையானால், இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இவன் இருக்கணுமையானால், அப்பொழுதுதான் அந்த ஸ்வரூபத்தை தாண்ட முடியும். ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை ஜீவ பிரம்மக்கத்தை அடைவதற்கு நீங்க வேண்டியது உங்களுக்கு இருக்கக்கூடியதான மூணு குணங்களையும் தாண்டணும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொல்லிக்கொண்டே, என்னிடத்துல வந்தேன்னா உங்களுக்கு பயம் இல்லை, நான் அபயத்தை கொடுக்கறேன்னு அபயமுதிரையும் அப்படி வச்சுட்டு இருக்கேன். அபயமுதிரைன்னு இப்படி அந்த அபயமுதிரத்தோட சேர்ந்துதான சின்முதிரையை வச்சுருக்க, அத மௌனம் வியாக்கியா பிரகடித பரம் பிரம்ம தத்துவம் யுவானம். யுவாவா இருந்திருக்கார், வயதானவரா இல்ல, ஏன் யுவாவா இருந்திருக்கார், எல்லா காரியமும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு, உங்களை கடத்தேக்கக்கூடியதான சாமர்த்தியம் என்னிடத்துல இருக்கு என்று காண்பித்துக் கொண்டு யுவாவா அந்த வேஷம் போட்டிருக்கார். ஆனா அவர் யுவாவா இருக்கார், முன்னால இருக்கிறவா எப்படின்னார், இந்த சிஷ்யால் சனக சனந்தநாதிகள்லாம் சின்ன குழந்தைகள்லாம். ஆனா அவளுடைய வயசு என்னன்னார், முதல் முதல்ல பிரம்மதேவர் உலகத்தை ஆரம்பிக்கிறக்காக முதல்ல உண்டு பண்ணவாள் அவா. அதுக்கப்புறம் பிரம்மதேவரை சிருஷ்டி பண்ண சொன்னார், பிரம்மதேவர் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணது யாரு, சனக சனந்தநாதிகளை. அவளை கேட்டார், கல்யாணம் பண்ணிட்டு நீங்க உலகத்தை வளர்த்துருங்கோன்னு, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நான் அங்கே இருந்து விட்டேன், அப்பா சொன்ன பேச்ச கேட்கலங்கிறல, நல்ல வழிக்கு கேட்காதவரை பரவாயில்ல, விவகாரம் என்னடா, அவர் அப்படியே இருந்துட்டார். அதுக்கப்புறம் நாரதரை சிருஷ்டி பண்ணினார், அவர் என்ன பண்ணார், எனக்கு இது பிடிக்கல சுவாமி, எனக்கு பகவத் பக்தி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நாராயண சப்தத்தை சொல்லணும்னு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மரீச்சி முதலிய பிரஜாபதிகளை உண்டு பண்ணினார், சுவாயம்பவமனு ஸ்வாரோச்சிடமனு சாத்விகமனு ரைவசமனு தாமசமனு. அதற்கு பிறகு அவளால உண்டானதான் இந்த உலகங்கள் எல்லாம். அதனாலதான் பிரம்ம அதே பிரம்மணா திவிதீய வராதே ஸ்வேதவராக கல்பய வைவஸ்வத மன்மந்தரே. இந்த வைவஸ்வத மனு இப்ப இருந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் சாவர்ணிக்க மனு வரப்போற. இந்த மனுக்கள் எல்லாம் சுட்டி பண்ணின பிறகுதான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. சோ முதல் முதல்ல உண்டானவர் யார் சார், சனக சனந்தநாதிகள். சோ இருக்கிறதுக்குள்ளே ஓல்டஸ்ட் பீப்புள் யாரு, இவதான். அதான் விருத்தா சேஷ்யா குரு யுவா அவர் வசிஷ்டாந்தே அந்த வசதி கணை அந்தேவாசின்னு சிஷ்யால் அர்த்தம். இந்த சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், ஏதோ ஒரு ரெண்டு மாசத்துல தான் போய் பார்த்துட்டு இப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாம் டெலிபோன்ல கேட்டுட்டு இவாளுக்கு பேர் சிஷ்யாளா. சிஷ்யால்னா யாருன்னா கூடயே இருக்கணும். அந்தேவாசி அந்தே சமீபே வசதி அந்தேவாசி. என்ன நிறைய விஷயங்கள் பாடம் சொல்லி அறியறது இல்ல நம்ம ஊர்ல. தர்மம் தர்மம் எப்படி அறியணும், கூட இருந்து அறியணும். சொல்லி கொடுத்து வழக்கம் இல்ல, கூடவே இருந்து. வால்மீகி மகர்ஷி காலம் எழுந்து ஸ்நானத்துக்கு போறாராம் 3:30 மணிக்கு. சிஷியன் பின்னால ஓடுறான், பாத்திரத்தை எடுத்துட்டு துணியை எடுத்துட்டு வர. அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கார், நம்ம இங்க இருந்து 20 கிலோமீட்டர் நடந்தோம்னா, மார்னிங் வாக்கு நடந்தோம்னா எங்க இருக்கும், அந்த இந்த நதிக்கு சரையு நதிக்கு போலாம், அங்க போய் ஸ்நானம் பண்ணி சந்தியாவதனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல போறார். ஆனா கொஞ்ச தூரம் போனார், ஒரு 4 கிலோமீட்டர் போயிருப்பார். அங்கே இந்த தமசா நதினு ஒரு நதி வந்தது, அத பாக்கிறாரா. பார்த்ததுமே பிரசன்னாம்பூ சன் மனுஷ்ய மனோயதா, எவ்வளவு தெளிவா இருக்கு இந்த ஜலம், எப்படி இருக்கு, நல்லவர்களுடைய நல்லவர்களுடைய மனசு எப்படி தெளிவா இருக்கோ அது மாதிரி இருக்கு. ஓஹோ, இங்கேயே ஸ்நானம் பண்றோமே அப்படின்னு நினைச்சார். அந்த சிஷ்யன் சொன்னார், ரைட்டுன்னு தான் ஏண்டர் 10 மைல் நட வச்சிருந்தானே, சன் மனுஷ்ய மனோயதா அப்படின்னு சரின்னு ஸ்நானம் பண்ணினார். ஜபங்கள்லாம் பண்ணினார். டக்குனு அங்கேருந்து ஒரு வேடம் வந்தான், 2 பட்சிகள்ல ஒரு பட்சியை அடிச்சுட்டான், ஒரு பட்சி அழுதுட்டே கீழே விழுந்தது. விழுந்ததுமே என்ன ஆச்சுன்னு இவர் கோபம் வந்துட்டு வந்தார். மனுஷாத பிரதிஷ்டான் காமமோஹிதம், 2 பட்சிகள்ல ஒரு பட்சி ஆண் பட்சியை வெட்டி கீழே தள்ளிவிட்டியே, இதனால பெண் பட்சிக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, அப்படி காமமோகிதால இருக்கக்கூடியதான பட்சிகள்ல ஒன்னு கொண்டுட்டியே, நீ சௌக்கியமா இருப்பாயா அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அப்புறம் அவரே பார்த்தாராம், அது பாட்டுக்கு அது பேசிட்டு இருக்கு, இவர் பாட்டுக்கு இவன் தொழில இப்ப மடியிருக்கும், நடுவில் நம்ம அதை பார்க்கப்படாத நம்ம பார்த்தோம், ஏன் கோபம் வந்தது எனக்கு, எனக்கு கோபம் வரலாமா, அது பாட்டுக்கு அவன் பண்ணிட்டான், ஏதோ நடக்கிறது, ஏன் கோபம் வந்தது அப்படி யோஜனை பண்ற. அந்த கோபத்தோடயே நம்ம கோபிச்சுண்டு தப்பே நினைச்சுண்டு ஆத்துக்கு வர பர்ணசாலைக்கு வந்ததுமே, பர்ணசாலையில இவர் எதிர்பாராம பிரம்மதேவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காராம். என்ன சுவாமி நம்மாத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்களேன்னு, எங்க ஆத்துக்காரிய நீங்க சொல்லிட்டீல அதனாலன்ட்டார். அவர் விவகாரம் என்ன, இதுவரைக்கும் இந்த சரஸ்வதியானவள் லோகத்துல எங்கேயும் வரல, அனுஷ்டபு விரதம் இருக்கு பார்த்தல, இது இந்த லோகத்துல வேதங்கள்ல தான் இருந்தது. வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம், முதல் முதல்ல எழுதப்பட்டதான காவியம். அப்படிப்பட்ட பாரதத்துல ராமாயணம் வருது, ராமாயணத்துல பாரதம் வரல. சோ ராமாயணம் பாரதத்துக்கு ரெண்டுல ஏது ஓல்டஸ்ட், ராமாயணம் தான். ஏன்னா அந்த ஆதி காவியமா இருக்கக்கூடியதா இருந்தது, இதுல இதுவரைக்கும் வேதத்துல மட்டும் இருந்ததான அந்த 32 அக்ஷரம் விரத்தத்தை அந்த செய்யுள்ள நீங்க மானிட்டாத பிரதிஷ்டாந்தம்னு சொன்னீங்களே, நீங்க எப்படி உங்களுக்கு வந்தது, ஆகையால் எங்க ஆத்தகாரி சரஸ்வதியின் அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி நீங்க ராமச்சரித்திரத்தை எழுதணும். அந்த ராமச்சரித்திரம் எப்படின்னா, ந தேவாகரதம் பவிஷ்யதி, நீங்க எதை சொன்னாலும் உண்மையா தான் இருக்கும். எப்படி ஒரு பத்தில நதேவாக அனுதம், உங்க வாக்கு என்னைக்குமே பொய்யாகாது அப்படின்னு என்ன நடக்க போறதோ அது முழுக்க முழுக்க அவருக்கு டிவியில காமிச்சார். அப்படியே தெரியாதவர் அப்படியே பார்த்துட்டே எழுதுறார், என்ன நடக்க போறது, இன்னும் நடக்கல, ராமன் இன்னும் பிறக்கல, ராமாயணம் எழுந்த காலத்துல முன்னாலே எழுதி விட்ட, எழுதி வச்சு விட்டு இது இன்னும் ரிலீஸ் பண்ணப்படாது, இப்ப என்ன பண்ணிதான் தெரிஞ்சு போயிட்டு ராமனுக்கு விவகாரம் முழுக்க அப்படியே வச்சுட்டு இருந்தார். லவகுஷால் வந்த பிறகு அவளுக்கு எடுத்து சொன்னாராம், அந்த எழுத்து சொல்லி அந்த லவகுஷால் அழகா அதை பாடிண்டே எப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷன், ராமனுக்கு லவகுஷால் தன்னுடைய குழந்தைகள்னு தெரியாது, லவகுஷாலுக்கு எதிர்க்க கேட்டு இருக்கிற ராமன் தன்னுடைய அப்பான்னு தெரியாது, அவரை பத்தி பாடுறேன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. இந்த குழந்தைகள் எப்படின்னா, ஏதோ நம்ம குரு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பாடிட்டு இருக்க, எதுக்கு சாக்லேட்டுக்கும் வாழைப்பழத்துக்கும் அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அழகா பாடிட்டு இருக்காவா, நல்ல காத்திரம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட், ரொம்ப நன்னா இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு விருப்பமும் கிடையாது, இது வேணும் அது வேணும்னு கிடையாது, யாராவது நன்னா இருக்குன்னு என்கரேஜ் பண்ண, ரொம்ப நன்னா பாடுறப்பா பாடு அப்படின்னு குழந்தைகள் பாடிட்டே இருக்கா. ராமன் பாக்குறார், பட்டாபிஷத்துலதான் இருந்துட்டு இருக்கார், மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் சிம்மாசனத்துல, ஒவ்வொரு அடியா கிட்ட 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 வந்து அந்த குழந்தைகள் பாடுற இடத்துல அவ காலடியில உட்கார்ந்துட்டு இருக்காரா சக்கரவர்த்தி திருமகன். இப்படி பண்ணலாமா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீங்க அப்படின்னு சுமந்திரர் சொல்றார். தசரதர் காலத்திலே இருந்த மந்திரி அவர் சொல்றார், மமா விதத் பூதிகரம் பிரகட்சதே மகானுபாவஸ்தரிதம் நிபோததா, நீங்க இருங்க எனக்கும் மனசு நிம்மதி கொடுத்த, கொதிச்சுட்டு இருக்கக்கூடியதான ராமனுடைய மனசுல மனசு நிம்மதியை கொடுத்தது இந்த ராமாயணம். அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்புறம் என்ன கூட்டம், அப்புறம் கதை உங்களுக்கு தெரியும் விவகாரம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அந்த சிஷ்யன் தமசா நதி தீரத்துல போகும்பொழுது எப்படி பின்னால போனாரோ, அதே போல சிஷ்யன் தான் என்ன அர்த்தம், பக்கத்திலேயே இருந்துருக்கணும். அந்தேவசது பக்கத்திலேயே இருந்துட்டு எல்லாவற்றையும் அறிந்ததாக வசதி கடையர் அவருத்தம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியேந்திரம் எல்லாவற்றையும் சுலபமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியதான நாக்கு தெரிஞ்சவர். சில பேர் ஏண்டா வேற கேட்டோன்னு ஆயிடும். உன் கேட்டோன்ன கேள்வி முன்னால் நமக்கு தெரிஞ்சிருந்த நாலஞ்சு விஷயமும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். இவர்கிட்ட கேட்காம இருக்கிறதே தேவைன்னு ஆயிடும். அப்படி சில பேர் இருக்க, அப்படி இல்லையா, நீங்க சொன்னதுமே எவ்வளவு வேணுமோ எவ்வளவு சொல்லணுமோ அதை மட்டும் அப்புறம் சொல்லுவார். அதனால அவளுடைய மனசுல ஒரு சந்தோஷம், சிஷ்ய ஹிருத்தாபஹாரக, சிஷ்யனுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான கொந்தளிப்பை தாபத்தை குறைக்கிறவர். அப்படிப்பட்டதான் ஆச்சாரியேந்திரம். கரகலை தின் முத்ரமானந்த மூர்த்தி, கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான சின்முத்ரை. சின்முத்ரையோட இருந்து முகத்தை பார்த்தாலே குருவானவர் எப்படி இருக்கணும், சிரிச்ச முகமா இருக்கணும். எப்படி இருக்கணும், அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆனந்தம் பிரசித்தமா இருக்கணும். வெளியில உள்ளூர ஒரு மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கு பார்த்தேன், அந்த ஆனந்தமானது முகத்துல தோணணும், நிம்மதியா இருக்கணும். ஆச்சாரியேந்திரம் கரகலித சின் முத்ரமானந்த மூர்த்தி ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம். ஸ்வாத்மா ராமம் என்ன, ஸ்வாத்மா ராமம் இது வேணும் அது வேணும் எனக்குடையதான எண்ணம் இல்லாதவர். இது வேணும் அது வேணும், அவள்கிட்ட இருந்து இது வேணும், இவாள்கிட்ட இருந்து நானும் இதை சம்பாதிக்கிறோம் இந்த எண்ணம் இருக்கிறார். தனக்குள்ளேயே தான் சந்தோஷமா கொடுத்தது போறோம். நம்மளால முடிஞ்சது 10 பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கோம் எனக்குடையதான எண்ணம் உள்ளவர், தன்னிடத்திலேயே ரமித்து கொண்டிருக்கிறவர், இன்னொன்னு வேணும் எனக்குடையதான எதிர்பார்ப்பற்றவர். ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மேடே ஈடேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்படி தட்சிணாமூர்த்தியை பத்தி விசேஷமாக ஒரு ஸ்லோகத்துல என்னென்ன தட்சிணாமூர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் ஒரு ஸ்லோகத்துல தியான ஸ்லோகத்தை சொல்லிட்ட. இப்படிப்பட்டதான ஸ்லோகம் இந்த அஷ்ட தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் எனக்கூடியதான 8 ஸ்லோகங்களுக்கு தியான ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இந்த தியான ஸ்லோகம் தான் தட்சிணாமூர்த்தி மகாமந்திரத்துக்கும் தியான ஸ்லோகம். இப்படிப்பட்டதான அழகான சுரூபம் வடவிட்டபீனவ மூலே வடவிருஷத்துக்கு கீழே இருந்து கொண்டு வயசாக இருக்கக்கூடியதான சனக சனந்தனாதி பிரம்மனிஷ்டாளுக்கு தான் இருந்து கொண்டு குழந்தையாக இருந்து கொண்டு குழந்தைன்னு சொன்னா மனசுல ஒரு விதமான மாறுதல் இல்லாதவர். இது வேணும் அது வேணும் அப்படிப்பட்டதான அம்சம் இல்லாமல் அவளுக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்தோடு இருந்துட்டு பேசாமல் பேசிக்கொண்டு சின்முதிரையினாலேயே பேசிக்கொண்டு தன்னுடைய ஆனந்தமான ஒரு நிலையை காட்டிக்கொண்டு அவளை சந்தோஷப்படுத்தினதான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். ஆனால் சனகசனந்தனால ஆட்கொண்ட மாதிரி நம்மளையும் ஆட்கொள்வார், நமக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுப்பாருங்கிறது இந்த ஸ்தோத்திரத்துடைய ரகசியம். இதுல தியான ஸ்லோகம் மட்டும் இன்னைக்கு பார்த்தோம்.